الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم دائمًا إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: رب هب لي من الصالحين، وَبَشَّرْنَاهُ بِغُلَامٍ حَلِيمٍ.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறிய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த எம் உயிரிலும் மேனான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய வீட்டிலே நேர காலத்தோடு வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு இல்முல் வஹீ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களே, மாணவர்களே, அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயன்படக்கூடிய கூட்டத்திலும் அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை எல்லா துறைகளும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு மடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை அல்லாஹுவின் வசியத்தை எட்டி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு ஒரு சொற்ப காலத்தை தந்து இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்விலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களிடமிருந்து பல தியாகங்களை எதிர்பார்க்கின்றான். தியாகங்களை எதிர்பார்க்கின்ற அல்லாஹ் தியாகத்திற்காக வேண்டி பல நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக பல வரலாறுகளை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவாக அழகாக பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் பேசுகின்ற போது பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹ் சொல்லுகின்ற உடனடியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நபி என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே வர்ணிக்கின்றார். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல சோதனைகளை கொண்டு சோதித்தான். அந்த எல்லா சோதனைகளிலும் அவர் மனம் தளராமல் வெற்றி பெற்றார். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனைகள்ல ஒன்றுதான் தன்னுடைய குழந்தையை அறுத்து பழியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. கண்ணியமானவர்களே, இந்த சோதனையின் வெளிப்பாடுதான், இந்த சோதனையை நினைவு கூறுகின்ற ஒரு நோக்கம்தான் ஒலுஹியாவுடைய கடமையாக இருக்கு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒலுஹியாவை பற்றி தெளிவாக பேசுவதற்கு முன்னால் ஒலுஹியா என்ற இந்த இபாதத்தை எங்களுக்கு வழங்குவதற்கு மிக பெரும் தியாகம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சில விடயங்களை பேசிவிட்டு தலைப்புக்குள் வருவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எப்படி வர்ணிப்பார்கள் என்றால், கிதாபுகளிலே பார்க்கலாம், முஅல்லிமுத் தௌஹீத் வ உஸ்தாதுல் அகீதா என்று வர்ணிப்பார்கள். முஅல்லிமுத் தௌஹீத், ஒரு மனிதன் அல்லாஹ் விளங்கணுமா, அல்லாஹுடைய அந்த படைப்பினங்களை விளங்கணுமா, அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக இருக்கணுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு படிச்சா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரங்களை படிச்சா, நிச்சயமாக ஒரு மனிதன் தௌஹீத ஏகத்துவத்தை விளங்கிக் கொள்ளலாம். அதுல மாத்திரமல்ல, இன்னும் உஸ்தாதுல் அகீதா நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், மறுமையுடைய நம்பிக்கை சார்ந்த அநேகமான விடயங்கள், இந்த விடயங்கள் அகீதாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு வேணுமா, அகீதா உண்மையான அகீதா பிரகாரம் நாங்கள் வாழ வேண்டுமா, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் பல குர்ஆனுடைய வசனங்கள் மூலமா தெளிவுபடுத்துகின்றான். அதனால் தான் உலமாக்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு கீழே விளக்கம் எழுதுகின்ற போது சொல்வார்கள், உஸ்தாதுல் அகீதா என்று சொல்வார்கள், அகீதாவுடைய மிகப்பெரிய ஒரு உஸ்தாத் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசராக தெரிவு செய்தான். அல்லாஹ்வுடைய நண்பராக ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்வதாக இருந்தால் அவர் சாதாரண ஒரு மனிதனாக இருக்க முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய நண்பராக அல்லாஹ்வுடைய ஹலீலாக அல்லாஹ் தெரிவு செய்வதுமாக இருந்தால் அல்லாஹ் மிகப்பெரிய நான்கு சோதனைகளை கொடுத்தான். அதிலே ஒரு சோதனை, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை சோதித்து பார்த்தான், இந்த உள்ளத்துல யார் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பை நோக்கி வருகின்ற போது அவர் அல்லாஹ்விடத்திலே வருகின்ற போது சாந்தியான ஆரோக்கியமான நல்ல உள்ளத்தோடு அவர் இருந்தார் என்று அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை பத்தி வர்ணிக்கிறான். நாளைய மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கணுமா, நாளைய மறுமையில் அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, அதற்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், கல்வும் சலீமாக என்னுடைய உள்ளம் இருக்கணும். யௌமலா யூஃபவு மாலு வலா பனூன், மனிதர்கள் எந்த பிள்ளை குட்டிகளாலும் எந்த சொத்து செல்வங்களாலும் எந்த ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நாள் இருக்குது, அதுதான் கயாமத்து நாள். அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், யார் ஆரோக்கியமான உள்ளத்தோட சாந்தியான உள்ளத்தோட இந்த உள்ளத்துல அல்லாஹ் தான் இருக்கிறான் என்ற நல்ல எண்ணத்தோட அல்லாஹ்வை சந்திக்க வருகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி, அவங்களுக்கு தான் நிம்மதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உள்ளம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்தது. இது மிகப்பெரிய நான்கு சோதனைகளிலே ஒரு சோதனை. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு உடம்பையும் அல்லாஹ் சோதித்து பார்த்தான். இந்த உடம்பு யாருக்காக, நம்ரூது மன்னன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு நெருப்பு ஜுவாலையை நெருப்பு கண்டத்தை தயாரித்து அதிலே போடுவதற்கு முயலுகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வா தன்னுடைய உயிராய்ந்து வருகின்ற போது உயிரை தன்னுடைய ரப்புக்காக அவனை கொடுக்க தயார் என்ற நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புலே போடப்படுகின்றான். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த உடம்பு அவர் தியாகம் செய்கிறார். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எந்த அல்லாஹ் நெருப்புல பத்தக்கூடிய தன்மையை வைத்தானோ அதே அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் நெருப்புல போடுகின்ற போது அதை பத்தக்கூடிய தன்மையை அல்லாஹ் எடுக்கிறார். நெருப்பு பத்தோனும் அது நியதி, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மீது அந்த நெருப்பு பத்த இல்லை. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முஅல்லிமுத் தௌஹீத், இவர்தான் தௌஹீதை கற்றுக் கொடுத்தவர். தௌஹீத் உண்மையான ஏகத்துவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இவர் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்ற போது அவர்களால் விமர்சிக்கப்பட்டார். எந்த அளவு விமர்சிக்கப்பட்டார் என்றால், அன்று வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நெருப்பிலே போடுவதற்கு முயலுகின்றார்கள். அந்த மக்களை நான் சொல்லுகின்றார்கள், இந்த விக்கிரகங்களை ஏற்றக்கூடிய இப்ராஹிம் இருக்கிறாரே, இவருக்கு பழி தீர்க்கணுமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவரை தூக்கி நெருப்புல போடுங்க.
وانظروا آلهتكم
அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு இவர் ஏசுறாரே இந்த இப்ராஹிம், அதனால இவருக்கு பழி தீர்க்கணுமா, இந்த நெருப்புல போட்டு கூட பழியை தீர்த்து கொள்ளுங்க. நீங்க ஏதாவது செய்யணுமா அவருக்கு, இந்த நெருப்புல போடுங்க. இதுதான் இவருக்கு செய்த மிகப்பெரிய கருமம். இப்படி செஞ்சுட்டா இவர் அறிஞ்சிருவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா எந்த அரப்பு நெருப்பு பத்த வேண்டும் என்று ஏவினானோ அதே அல்லாஹ் அன்று அந்த நெருப்புக்கு கட்டளைதான். அல்லாஹ் நெருப்போட பேசுறான், அல்லாஹ் படைப்பு நெருப்பு, அல்லாஹ் நெருப்போட பேசுகிறான், நெருப்பே நீ பற்றக்கூடிய நெருப்பு. ஆனா இப்ராஹிம் நபி மீது பற்றக்கூடாது. பரதௌ வஸலாமா, நீ பரதாக குளிராக இருக்கணும். சலாமா, கண்ணியமானவர்களே நீ சாந்தியை அவர்களுக்கு கொடுக்கணும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எந்த அளவுண்டா தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் எப்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினானோ நெருப்பே நீ குளிராக ஆக என்று அந்த நிமிடத்திலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா நெருப்பும் குளிராக இருந்தது. எப்போது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பாக்கினானோ அப்போதுதான் அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிரை கொடுத்தது. அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் நெருப்பில் விழுந்திருப்பார்களோ அந்த நேரத்தில் நெருப்பெல்லாம் சாந்தியாக குளிராக இருந்திருக்கும் என்பதாக தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே எதை சொல்ல வருகிறேன், இவர்கள் எல்லோரும் செய்தார்கள் நெருப்பிலே இவரை போட்டால் இந்த இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் அல்லாஹ் இறுதியிலே சொல்றான், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள். ஆனா அந்த சூழ்ச்சி படுக்கையில யாரு சூழ்ச்சி செய்ய நாடினாங்களோ அவங்களையே அல்லாஹ் நஜ்ஜத்தில் ஆக்கிட்டான், அவங்களையே அல்லாஹ் அந்த சூழ்ச்சியில மூழ்க வச்சிட்டான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்வார். கண்ணியமானவர்களே இது இரண்டாவது அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்தான். இந்த முழு உள்ளமும் அல்லாஹுக்காக என்பதை, இந்த முழு உடம்பும் அல்லாஹுக்காக என்பதை நிரூபித்தான். முதலாவது உள்ளத்தை தியாகம் செய்தான், இரண்டாவது தன்னுடைய முழு உடம்பையும் தியாகம் செய்தார். இன்னும் ஒரு தியாகம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு ஏராளமான சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தார். அந்த முழு சொத்து செல்வங்களையும் அதாவது விருந்தாளிகள் கொடுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன் வந்தார். அல்லாஹ் தஆலா அதை பற்றி நிறைய குர்ஆனுடைய வசனங்களை பேசி நின்றார். எடுத்துக்காட்டுக்காக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கின்றேன். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்ற போது, ஹல் அதாக ஹதீது லைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சங்கையான விருந்தாளிகளை எப்படி கவனிச்சாங்கன்னு நீங்க பார்க்கலையா, நபி அவங்களுக்கு இந்த செய்தி தெரியாதா என்று அல்லாஹ் நபியோட பேசுறான். ஒரு முன்னுக்கு வாழ்ந்த நபியுடைய வரலாறை பற்றி பேசுறான். கண்ணியமானவர்களே எனவே விருந்தாளிகளுக்கு முழு சொத்து செல்வத்தையும் கொடுக்க முன் வந்தார். இந்த மூணாவது வகை சோதனையிலும் அவர் வெற்றி பெற்றார். இன்னும் ஒரு சோதனை தான், பிள்ளை கிடைக்காது என்று அவனோட மனைவி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த குழந்தை அறுத்து பழியுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, அதையும் நிறைவேற்றுவதற்கு வழிமுறைகள் தான். கண்ணியமானவர்களே இதுதான் இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக இருக்கிறது. அது மீண்ட ஒரு வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு குழந்தையை கேட்கின்றார்கள். கேட்கக்கூடிய குழந்தை எந்த குழந்தை அவருக்கு வேணும் என்று அவர் கேட்கின்ற போது, அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை தா, பட்டம் பதவி உள்ள பணம் உள்ள கௌரவமான ஒரு குழந்தை அல்ல, ஸாலிஹீன் நல்லடியார்கள் ஒரு குழந்தை எனக்கு தாயா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பிள்ளை கிடைக்காத இருக்கக்கூடிய அந்த வயதுல பிள்ளைய கொடுத்தான். அல்லாஹ் அவருக்கு விவேகமுள்ள அறிவுள்ள புத்தி கூர்மை உள்ள ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்ததுக்கு பின்னால அல்லாஹுடைய ஏவல் வருகிறது, பலம்மா பலகமாஹு ஸஈ, அந்த பிள்ளை ஓடி விளையாடக்கூடிய வயது வருது, வாப்பா பின்னால சுத்தக்கூடிய வயது. கண்ணியமானவர்களே நம்முடைய பிள்ளை எங்களை மேல வந்து அதாவது எல்லா நேரத்திலையும் சொத்தும் விளையாடும் இப்படியான ஒரு பருவம், வாப்பா பின்னாலேயே சுத்துற பருவம். அந்த பருவத்தில அந்த பிள்ளைய அல்லாஹுடைய கட்டல் அந்த பிள்ளைக்கும் அந்த தந்தைக்கும் வருகிறது. காலையா புனையி அராசில் மனாம், என் அருமை வாப்பாவே நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா, என்ன அறுத்து பழியுமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான் வாப்பா, இந்த கனவை நீங்க நிறைவேற்றுங்க வாப்பா. எனக்கு விருப்பம் இந்த வேலையை செய்யறது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை நீங்க நிறைவேற்றுங்க வாப்பாண்டி தன்னுடைய தந்தையிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொன்னதுக்கு பின்னால கண்ணியமானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை அந்த கனவை கண்டிருக்கிறார், தன்னுடைய மகனும் அந்த கனவை கண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களை அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கட்டளிடுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய குழந்தையை அதாவது அறுத்து பழியுமாறு. அப்போது அந்த குழந்தை திரு பிராயத்திலே பேசுகின்றது. எப்படி அல்லாஹ் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கட்டளையா, தந்தையே நீங்க நிறைவேற்றிங்க நான் தயங்க மாட்டேன். என்ன பொறுமையா இல்ல ஒருவரா நாளே மறுமையில நீங்க கண்டுகொள்வீங்க. எனவே என்ன அறுக்கணுமா அல்லாஹுக்கா வண்டி அருங்க. இந்த நிலைப்பாட்டில தன்னுடைய மகன் திரு பிராயத்தில தந்தையோடு பேசுகிறார் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. அடுத்ததாக அடுத்த குர்ஆன் வசனத்துல சொல்கிறான், அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹு கட்டுப்பட்ட போது அந்த கனவை உண்மைப்படுத்த ரெண்டு பேரும் முனைந்த போது அவரை முகம் கூப்பிட அப்படியே படுக்க வைச்ச போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை தந்தையே என்னை அறுக்கும் போது என் கைய காலை இறுக்கமா கட்டி முகம் குப்புற போட்டு ஏண்ட வயது பிள்ளைகளை என் தாய்க்கு கொண்டு போவானாம், ஏண்ட வயது பிள்ளைகள் என் தாய்க்கு முன்னால விளையாடவானாம். எனவே என்ன முகத்தை முகம் குப்புற போட்டு அறுங்க. சில வேளை நான் அங்க இங்க அசைஞ்சா உங்களோட மகன் இல்லையா நான், அதனால உங்களுக்கு ஒரு பாசம் வந்து என்ன நீங்க அல்லாஹ் கட்டளை நிறைவேற்றாம விட்டுருவீங்க. இப்படியே செய்யறாங்க. செஞ்சதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே அல்லாஹு தஆலா அந்த ரெண்டு பேரும் அந்த தியாகத்தை செய்யறதுக்கு முன் இந்த போது அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிமே என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறான், எங்கட கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, கனவு வந்தது அல்லாஹ்வுடன் இருந்து இந்த கனவை நிறைவேற்ற நீங்க இருவன் முன் வந்து விட்டீர்கள். எனவே நிச்சயமாக நீங்க எங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர் தான், எதையும் எங்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு நல்ல மக்களை இப்படித்தான் சோதிப்போம், சோதனைக்கு பின்னால இப்படித்தான் கூலியை கொடுப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில்தான் அதாவது ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு வாரார்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்தாங்க இந்த ஆட்டை குர்பான் செய்யுங்க. சுவர்க்கத்திலிருந்து வந்த ஆடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கையிலே ஒப்படைக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் அந்த குர்பானி அவர் செய்கின்றார்கள். செய்ததுக்கு பின்னால் அல்லாஹ் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்கிறான். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சரித்திரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நிறைய படிப்பினை இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய வயதுல உங்களுக்கு பிள்ளை ஒன்று அல்லாஹ் தந்தான். அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு பிள்ளை அல்லாஹ் அவங்களுக்கு தரப்போகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அது அவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிள்ளை உங்களுக்கு பிள்ளையே இல்லை, அல்லாட்ட கண்ணீர் வடிச்சு கவலை போட்டீங்க, சாலிஹான குழந்தையை தான் எத்தனையோ ஒரு அல்லாஹ் இடத்துல கையேந்தினீங்க. அந்த பிள்ளை மாத்திரமல்ல இன்னும் ஒருவர் உங்களுக்கு தருவோம், அவர் தான் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய பிள்ளையே அவரும் சாலிஹான குழந்தை தான், அவரையும் உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் அந்த தியாகத்துக்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்தா கொடுக்கிறார். இந்த நாலு தியாகங்களுக்கு பின்னாலதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக தெரிவு செய்தார். முதலாவது தன்னுடைய உள்ளம் ரப்போடு, இரண்டு தன்னுடைய உடம்பு ரப்போடு, மூன்று தன்னுடைய முழு செல்வமும் தன்னுடைய ரப்புக்காக, தன்னுடைய குழந்தையா அதையும் அல்லாஹுக்காக பார்த்து பழிய ரெடி ஆயத்தம் என்ற நிலையில வருகின்ற போது அல்லாஹ் அதற்கு பின்னாலதான் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நான் என்னுடைய நண்பராக எடுத்துட்டேன். சும்மா யாருக்கும் அல்லாஹ் நண்பரா மாறலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தியாகம் செய்தவர்கள், அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய தியாகம் செய்தவர்கள். இந்த தியாகங்களுக்கு பின்னாலதான் அவர் ஹலீலாக மாறுகிறார். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உஹியாவுடைய கடமை அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவதற்காக இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த கடமை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த கடமையுடைய நோக்கம் இறையச்சம் எங்களுடைய உள்ளத்துல வரும். நாங்கள் எந்த அளவு அல்லாஹோட தோற்பு ஆயிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக இந்த கடமைகளுக்கு தந்திருக்கிறான். எனவே உல்லுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த கடமை, இந்த கடமையில ஐந்து சாரார் சம்பந்தப்படுவாங்க. முதலாவது உல்லுஹியா கொடுக்கக்கூடியவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேரை வாழ வைக்கக்கூடியவர்கள். இரண்டாவது உல்லுஹியாவை பெறக்கூடியவர்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாங்களும் ஹயாத்துல இருந்தால் கொடுப்போம், இந்த முறை எடுக்கிறோம், அடுத்த வருஷம் யாரெல்லாம் எங்களுக்கு தந்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று அதாவது எடுக்கக்கூடியவர்கள் இரண்டாவது சாரார். மூணாவது சாரார் இந்த குர்பானுடைய இந்த உல்லுஹியாவுடைய விடயத்திலே வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், ஆடு மாடு எடுத்து எடுக்கிறார்கள், கொடுக்கிறார்கள், மேய்க்கிறார்கள். இந்நாலாவது சாரார் இந்த உலகியாவுடைய கடமைகள்ல வேலைகளில் ஈடுபடக்கூடிய, துப்புரவு பண்ணக்கூடியவர்கள், சுத்தம் பண்ணக்கூடியவர்கள், அறுக்கக்கூடியவர்கள். ஐந்தாவது சாரார் இந்த நாலு சாராரையும் வழி நடத்தக்கூடியவர்கள், அது உலமாக்களாக இருக்கலாம், பள்ளியுடைய நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொசைட்டி ஒரு கமிட்டியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த ஐந்தாவது சாரார் சமூகத்தில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியவர்கள். சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால், அந்த பிரச்சனை நடப்பதற்கு முன்னதா அந்த பிரச்சனை நடந்து விட்டால் அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். எனவே இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுக்காக வேண்டி முன்னுக்கே அது இறங்குறதுக்கு முன்னதாகவே திட்டம் திருத்தக்கூடியவர்கள் தான், அதற்காக வேண்டி அட்டவணைகளை போடக்கூடியவர்கள் தான் பொறுப்புதாரிகள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஐந்து சாராரும் சில ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இது நான் வாழுகிறோம், அதாவது சொந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் ஏதோ ஒரு வகையில சில சுதந்திரங்கள் எங்களுக்கு இருந்தாலும் அந்த சுதந்திரங்களை எங்களால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத கட்டத்தில் நாம் இருக்கிறோம். உண்மையில இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்து பல ஆண்டுகள் சென்றாலும் முஸ்லீம்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்காத நினைக்கிறோம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா மூமின்களுக்கு சிறைச்சாலை தான் என்று சொன்னார்கள். எனவே நிச்சயமாக அல்லாஹுக்கும் நாங்கள் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு சிறைச்சாலையை கொண்டு பயன்படுத்துவோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சோதிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் என்பதை அந்த சோதனையின் போது நிரூபிப்போம். எனவே கண்ணியமானவர்களே, எனவே சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வந்தவர்கள் அல்ல நாங்கள், இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை தயார் பண்ண வந்தவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த கடமைகளை நிதானமாக செய்து கொள்வோம், இந்த கடமைகளை மிகவும் நிதானமாக செய்து கொள்வோம். இந்த இலங்கையில கூட நாங்க இன்னைக்கு மாலை குர்பான் செய்யறோம். கண்ணியமானவர்களே, இந்த மாட்டை வணங்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார். அவன் வாங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நாம் குர்பான் செய்யறோம், மறுக்கிறோம். அவங்களால பொறுத்து கொள்ள இயலாதான், ஆனா இவைகளை நாங்க முறையா செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டா சொல்லலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானியுடைய நன்மையை பற்றி சொல்லுகின்ற போது சொன்னார்கள், ஒரு மனிதன் பெருநாளுடைய தினம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமலோடு இருக்கும் என்றால் ரத்தம் ஓட்டுகின்ற அமல், குர்பான் செய்யக்கூடிய அமல், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கயாமத்து நாளிலே ஒரு மனிதன் இந்த இபாதத்தின் நூடாக அல்லாஹு தஆலா அவனுக்கு எப்படி தெரியுமா நன்மையை கொடுப்பான். அல்லாஹு தஆலா எழுதின நன்மை மாத்திரம் அல்ல, அல்லாஹ் எழுதின நன்மைகள் மட்டுமில்ல அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா எந்த மிருகத்தை குர்பான் செஞ்சானோ அந்த குர்பான் செஞ்ச மிருகத்துடைய கொம்புகளும் குழம்புகளும் அவனுடைய முடிகளும் நன்மைகளை ஆக்கப்பட்டு அவனுக்கு கூலியாக கொடுக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இப்னு மாஜா அதே ஒரு திருமதி போன்ற ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கு. கண்ணியமானவர்களே, எனவே முடியமானவர்கள் சக்திக்கு உட்பட்டவாறு ஒரு ஆட்டை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி முடியாதா ஏழு பேர் சேர்ந்து, ஆக கூடினது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்துக் கொள்ளுங்கள். இல்லண்டா எங்களுக்கு சக்தி இருந்து நான் கொடுக்க இல்லண்டா, ஹதீஸ்கள்ல பயங்கரமான எச்சரிக்கை சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் சக்தி இருந்த குர்பானி நிறைவேற்றலையோ அவங்களை நாங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு வரவேணாம் என்று எச்சரித்தார்.
கனிமானவர்களே, எனவே இந்த பரபானுடைய கடமையை சக்திக்கு உட்பட்டவாறு நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நேர் சேவைக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தார், பொறுதானிக்கு நேர் சேவைக்கப்பட்ட பிராணிகளாக இருந்தால் அதை கொடுக்கின்ற போது பொறுப்புதாரிகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், இது நேர்த்தைக்கு வைக்கப்பட்டது என்று சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று நேர்த்தைக்கு வைக்கப்பட்டதையும் பள்ளிகள் அல்லது பொது இடங்களிலே அறுக்கின்ற போது அவைகளை வெவ்வேறாக்குங்கள். நேர்த்தையுடைய மிருகங்களை வேறொரு பகுதியிலும் மற்ற மிருகங்களை ஏறியொரு பகுதியிலும் அப்படி இல்லாவிட்டால் ஒரே பகுதியிலே அறுத்தாலும் அந்த மாமிசங்களை வெவ்வேறாக்குங்கள். சில பேர் ஒரு துண்டு கூட அவருக்கு போக வாய்ப்பு இருக்கிறது, அது ஹராமான இறைச்சியாக இருக்கிறது. நேர்ச்சியை வைத்து விட்டால் யார் நேர்ச்சியை வைத்தாரோ அவருக்கும் அவருக்கு அவருடைய பொறுப்புக்கு கீழே உள்ள யாருக்கும் அதிலே ஒரு துண்டும் எடுக்க முடியும். எனவே கண்ணியமானவர்களே, நேர்ச்சியை செய்தவர்கள் இந்த விடயத்திலே கண்ணும் கருத்தமாக இருந்தவர்கள். அடுத்ததாக குர்பானி கொடுக்கக்கூடியவர் ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துடைய பிறையை கண்டுவிட்டால் அந்த நிமிடம் முதல் அவர் தன்னுடைய நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது. இடையில யாராவது ஒருத்தர் உதாரணமாக ஜுல்ஹிஜ்ஜா மாதம் மூணாவது நாள் தான் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லா ஏதோ ஒரு அருள் செய்து அவருடைய கையில பணம் சிக்கிறது, கையிலே பணம் அவருக்கு கிடைக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஜுல்ஹிஜ்ஜா கொடுக்க நியத்து வைத்தால் அந்த நேரம் முதல் அவர் நீயத்தை வைத்துக் கொண்டு அந்த நேரம் முதல் அவருடைய முடிகளையும் அவருடைய நகங்களையும் அவர் வெட்டாமல் இருந்தால் அது அவருக்கு போதுமானதாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சட்ட திட்டங்களை பேணிக் கொள்ளுங்க. அடுத்தது பிராணிகள் நாங்கள் அறுக்கின்ற போது, அதாவது குர்பானிக்கின்றே எங்களுக்கு தெளிவான வழிகாட்டலை தந்திருக்கிறது. ஹதீஸுகளை பார்க்கின்ற போது ஆடு மாடு ஒட்டகம் இது மூன்று பிராணிகள் தான் ஒவ்வொரு தகுதியான பிராணி. இந்த நாட்டில் ஒட்டகம் இல்ல, ஆடு இருக்குது மாடு இருக்குது, மாஷாஅல்லாஹ். செம்மறி ஆடாக இருந்தா ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கும், இளைஞர் உள்ள வெள்ள ஆடாக இருந்தா இரண்டு வருடம் பூர்த்தி ஆயிக்கணும், மாடாக இருந்தாலும் இரண்டு வருடங்கள் பூர்த்தி ஆயிருக்கும். கண்ணியமானவர்களே, இது சரியா சொல்லித்தார சட்டமாக இருக்குது. அடுத்ததாக குர்பான் அறுத்து பலியிட கூடாத மிருகங்கள்ல சில விதிகளை சொல்லலாம் அனைவசனம் சொல்லி தந்தார்கள். ஒளிஞா புறையாணி குறையற்றதாக இருக்க வேண்டும். சொல்லலாம் அனைவசலம் ஒரு அதிசய வழங்கப்படுத்துகின்ற போது தெளிவாக வெளிப்படையாக தெரியக்கூடிய நோய், வெளிப்படையாக தெரியக்கூடிய குருடு, வெளிப்படையாக தெரியக்கூடிய ஊனம் குறைகள், அதே போன்று மிகவும் மோசமான நூலை நெறிந்திருக்கக்கூடிய இந்த பிராணிகள், இந்த பிராணிகளை இந்த மிருகங்களை தான் கொடுக்க முடியாது. அதே போன்று அறுத்து பயிரக்கூடிய நேரத்தையும் சரைய தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அறுத்தாரோ அவர் மீண்டும் அந்த உபகையா செய்யும் அவருடைய ஐபாதத் நிறைவேறாது, அது சதமாதா, அது உபகையா கணக்கெடுக்கப்பட மாட்டாது. எனவே தொழுகைக்கு பின்னால இந்த இபாதத்தை செஞ்சு கொள்ளலாம். தொழுகைக்கு பின்னால அந்த நேரம் முதல் ஐயாமு தஸ்ரி துல்ஹிஜ்ஜா மாதம் 13 பிறை வரைக்கும் இந்த இபாதத்தை செய்யலாம். கண்ணியமானவர்களே, நாம் ஒரு இந்த நாட்டிலே வாழுகின்ற போது நிச்சயமாக அந்த நாட்டிலே சட்ட திட்டங்களை பேணிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே சில சட்ட திட்டங்கள் எங்களுக்காக அவனை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கிறோம். எங்களுடைய தேசிய அடையாள அட்டை இந்த அரசாங்கத்துடையது, அது எங்களுடையது. நாங்கள் உருவாக்கக்கூடிய லைசன்ஸ் அது இந்த அரசாங்கத்துடைய நாட்டுடையது. எனவே எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். எனவே நாட்டு சட்டத்தை மதிப்பது சரியா சரி உள்ளது. எனவே நாட்டை நாங்கள் நேசிப்பது சரியா சொல்லித்தார அழகான குத்திவாதி. இந்த நாட்டில இருந்து கொண்டு இன்னொரு நாட்டை நேசிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லீம்களை நேசிக்கலாம் எங்கிருந்தாலும், ஆனால் நாங்கள் நாட்டிலே வாழ்கிறோம். இந்த நாட்டை நேசிப்பது தேச பற்று என்பது, ஊர் பற்று என்பது, நாட்டு பற்று என்பது ஒவ்வொரு முஸ்லீமருக்கும் இருக்க வேண்டியது. ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவருக்கு இருக்க வேண்டியது என்று சொல்வதை விடவும் ஒவ்வொரு முஸ்லீமருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்ததாக கூட்டு குர்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், உங்களில் கஷ்டமானவர்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பான் செய்யலாம். ஆக கூடினது 7 பேர், 2 பேர், 3 பேர், 7 பேர் குறைவாக இருந்து கொள்ளலாம், 7 பேருக்கு அதிகமாக கூட்டு சேர முடியாது. அடுத்தது அறுக்கின்ற போது சில முறைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். ஆடு மாடுகளை ஒருங்கிணைத்து படுக்க வைத்து அறுக்க வேண்டும். அறுக்கும்போது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்ற சிறிய ஒரு துவா இருக்கு, அந்த துவா ஓதிக்கொள்ளலாம். நீண்ட துவாக்களும் இருக்கின்றன, அந்த துவாக்களை கூட ஓதிக்கொள்ளலாம். முடியுமானவர்கள் எங்களுக்கு அறுக்க முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய கரங்களாலே அறுப்பது ஏற்றமாக இருக்கிறது. அதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற சுண்ணாவாகவும் இருக்கிறது. எனவே எங்களால் அறுக்க முடியவில்லையா, இன்னொருத்தரை அறுக்க நாங்கள் பொறுப்பு சாத்தினோமா, அதுக்கு பக்கத்திலே இருப்பதையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்பான் செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுக்காக அல்லாஹுவின் பெயர் கூறி தக்பீர் மொழிந்து இறைவா எனக்காகவும் உண்மையா கொடுக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உம்மத்தில் உள்ள ஏழைவர்களுக்காகவும் இந்த குர்பானியை நான் செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தால் நினைத்து குர்பான் செய்தார். கண்ணியமானவர்களே, அந்த குர்பானியுடைய இறைச்சிகளை நாங்கள் பங்கு வைக்கின்ற போது மூன்று விதமாக பங்கு வைக்கலாம். அதை மூன்று பகுதியாக பங்கு வைக்கலாம். தனக்கும் தன் குடும்பம் ஒன்று, இரண்டு உறவினர்கள் அயலவர்கள், மூன்று ஏழைகளுக்கு என்று மூணு பங்காக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியமான இன்னும் முக்கியமான ஒரு விடயம், சமூகத்திலே ஏராளமான இடங்களில் நடக்கிற தவறுதான், கூலிக்கு அமர்த்தக்கூடியவர்கள் எங்களுடைய வேலைக்கு வரக்கூடிய அவர்களுக்கு சிலர் என்ன செய்கிறார் தெரியுமா, மாமிசங்களை கொடுக்கிறார். மாமிசத்தை கொடுத்தால் பரவாயில்லை, ஆனால் மாமிசத்தை கூலியாக கொடுக்க முடியாது. அவர்களுக்கு தோலை கூலியாக கொடுக்க முடியாது. அவர்கள் உண்மையில் எங்களுக்கு இறைச்சி தேவை, எங்களுடைய கணக்குக்கு தாருங்கள் என்று கேட்டால் கொடுப்பது வேற விடயம். ஆனால் மிருகத்துடைய தோல் ஏறிய பகுதிகளை அவர்களுக்கு கூலியா, அவர்கள் கூலியாக கொடுப்பதை தடை செய்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், தோலை கூலியாக கொடுக்க முடியாது. அப்படி யாராவது கொடுத்தால் அவருக்கு உரிமையாவிலே பலன் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் பைஹகி ஹாக்கிம் போன கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்க. எந்த அளவுண்டால் இஸ்லாத் இந்த கடமை வலியுறுத்தப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை, அவருடைய ஈமான் எங்களுக்கு வருணமாக இருந்தா, அவருடைய தௌஹீத் எங்களுக்கு வருணமாக இருந்தா, அவருடைய அகீதா எங்களுக்கு வருணமாக இருந்தா, அந்த தியாகத்தை உண்மையான முறையில நாங்கள் செய்வோம். அப்படி செய்கின்ற போதுதான் நிச்சயமாக உண்மையான தியாகம் எங்களுக்கு வெளிப்படும். கண்ணியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தந்தை ஆதர், அவருடைய தந்தை ஆதர் சிலை வணக்கத்தார். தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தந்தையை விரட்டுவதற்கு முயல்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நம்பிய ஒருவர் என்னுடைய தந்தை என விரட்டலாம் பரவாயில்லை, எனவே இந்த உலகத்திலே எதையும் அல்லாஹுக்கு அவன் இழக்கலாம், ஆனால் அல்லாஹுவை இழந்து விட முடியாது. அல்லாஹ் எனக்கு வேண்டும், இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு அவனை கண்ணில் வைப்போம், இந்த உலகத்தில் படைப்பினைகளுக்காக அவனை கண்ணில் வைக்கக்கூடாது, மறுமைக்காக அவனை கண்ணில் வைப்போம், அது உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்துக்காக வேண்டி தேவை ஏற்படுகின்ற போது கண்ணீர் வலிக்கலாம், அளவுக்கு அதிகமாக கண்ணீர் வலித்து விடக்கூடாது. குர்ஆனை பார்த்து அழுவோம். கண்ணியமானவர்களை, நிச்சயமாக அது பிரயோஜனம். கற்பனை கதைகளை பார்த்து, கற்பனை நாடகங்களை பார்த்து அழுது விட்டால் அதற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே நாங்கள் அழக்கூடிய அழுகை, கவலை, அந்த கண்ணீர் நாளைய கயாமத்தில் நரக நெருப்பு அணைக்கக்கூடியது. இந்த உலகத்தில் உள்ள தண்ணியால இங்க உள்ள நெருப்பத்தான் அணைக்கலாம், அதுவும் அல்லாஹ் நாடினால். கண்ணியமானவர்களே, எனவே கண்ணீர் வடித்தால் அந்த கண்ணீர் சொட்டு போதுனாலே மறுமையில கயாமத்தில் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்கு, நரக நெருப்பு அணைப்பதற்கு. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம் தான் இந்த உலகையா என்று சொல்லக்கூடிய வணக்கம். எந்த அளவென்றால் அவர் அவருடைய வீட்டை விட்டும் அல்லாஹ் ஒரு கட்டளை சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனுக்கு தவா கொடுக்கின்ற போது தன்னுடைய வீட்டை விட்டு விரட்டக்கூடிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய உதவியை அவருக்கு கொடுக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாப்பா அப்பா சொல்கிறார்கள், யா அபதிலா தாபுதி ஷைத்தான், என் அருமை தந்தையே நீங்க ஷைத்தான வணங்கவான வாப்பா, படைச்சரபுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான், என்னுடைய அருமை தந்தையே நான் உங்களுக்கு பயப்படுறேன் பாப்பா, எனக்கு பயமா இருக்கு வாப்பா, என்ன உள்ள உலகத்துக்கு பிறக்க செஞ்ச வாப்பா இல்லையா நீங்க, நான் உங்களோட மகன் இல்லையா, நீங்க ஒரு கஷ்டத்துல விழுந்தா மகனாலா என்ன என்னால பொறுக்க முடியாது இல்லையா என்று தன்னுடைய மகன் வாப்பா பார்த்து அருமை தந்தையை பார்த்து பேசுகிறார். அப்படி நீங்க ரஹ்மானுக்கு மாறு செய்தா பதகூனலி சைதானி வலியா, சைதானி ஒரு நண்பரா நீங்க மாறுவீங்க. எனவே எனக்கு பயமா இருக்கு வாப்பா, நீங்க ஹக்க ஏற்றுக்கொள்ளுங்களே. தன்னுடைய தந்தைக்கு மகன் தாவா கொடுக்கிறார். ஒரு வாப்பா உங்க பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிய ஒரு பிள்ளையோட வாப்பாக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மிகவும் புறப்பளியமான சமூகத்திலே அதிகமாக பேசக்கூடிய அந்த வரலாறு படைத்த தியாகம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமானதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆதர் சிலை வணக்கக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேசியிருந்தார். قال راغب عن تان آلهتي يا إبراهيم
إبراهيم என்ன நீ சொல்றா, என்னுடைய மகனே நீ என்ன சொல்றா, இவ்வளவு வணங்கி கொண்டு வந்த இந்த விக்கிரகங்களை, இவ்வளவு வணங்கி கொண்டு வந்த இந்த சிலைகளை வேணாம், இதை புறக்கணிக்க சொல்றாயா, இதை ஏற்றுக்கொள்ள ஏலா என்று தன்னுடைய தந்தை மகனை பார்த்து சொல்கிறார். லயில்லம் தந்த நீ இதை நீ விட இல்லண்டா, லாரு உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன். தந்த வாப்பா சொல்றாரு இந்த வேலையை நீ விடையிலண்டா உன்னால கல்லால அடித்துக் கொள்வேன், என்ன விட்டு போயிடு, எனக்கு தெரிவிக்காத நீ போயிடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவருடைய தந்தை ஆதர் சொல்லுகிறார். இந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் அழைத்து பேசுகிறார். கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. கண்ணியமானவர்களே அல்லாஹ் அல்லாஹ்வை நம்பிய எந்த வாலிபரையும் அல்லாஹ்வை நம்பிய யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான் வத்தபினூ மிம்மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிமே உங்களுடைய தந்தை வீட்டை விட்டு துரட்டினாரா, பரவாயில்லை அது ஒரு விளக்கு அல்ல, காபத்துல்லா என்னுடைய வீடு. அல்லாஹ் சொல்லுகிறான் காபத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இப்ராஹிமே உங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிட்டேன், மகாம இப்ராஹிம் அந்த இடத்துல இன்று ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க உம்ராவுக்கு போகக்கூடியவங்க எல்லாரும் அந்த இடத்துல இரண்டு ரக்கா சுன்னத் தோழ்த்தங்கள் தேவைகள் அல்லாஹ்வுக்கு முறையிடுவான். எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுவை நம்பி எந்த தியாகத்தை நாம செய்தாலும் அல்லாஹ் அந்த தியாகத்தை நிச்சயமாக வீணாக்க மாட்டான், அந்த தியாகத்துடைய கூலிய நிச்சயமாக அல்லாஹ் அந்த உலகத்துல தருவான். எனவே கண்ணியமானவர்கள் அந்த தியாகங்களை நாம பேசுகிறோம் என்றால் எங்களுக்கும் சில தியாகங்கள் வர வேண்டும். அந்த தியாகங்கள் இல்லாமல் நாங்கள் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியாது. உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டுமா, அவர்கள் செய்த நாலு தியாகம் அதிலே சில தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும். சாதாரணமான ஈமான் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான். ஒரு வீட்டுக்க இரண்டு கட்சிக்காரர் வாழ்வதே சிரமமான காரியம். ஒரு போஸ்டரை அவர் ஒட்டுவாரு, நாளைக்கு இன்னொருத்தர் வந்து அந்த போஸ்டரை பிப்பாரு. ஒரே மார்க்கம் இரண்டு கருத்துடையவர் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ முடியாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த வீடு, இவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர், சுஜூது செய்யக்கூடியவர், நெருப்பை வணங்கக்கூடிய ஒருவர், விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒருவர், சிலைகளை வணங்கக்கூடிய தந்தை, இவர் இருவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார். அப்படியான ஒரு கட்டம் எங்களுக்கு வந்தா எங்களுடைய ஈமான் எங்களுடைய கலிமா எப்படி இருக்கும், அந்த சோதனையை நாங்கள் வெற்றி பெற்றிருப்போமா. எனவே கண்ணியமானவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார்கள். அதுதான் உண்மையான தியாகம். அந்த தியாகம் மட்டுமல்ல அவர்கள் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு அவருடைய முக்கியமான நான்கு தியாகங்களை நினைவு கூறினேன் கண்ணியமானவர்களே. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஊழியா என்று சொல்லக்கூடிய இபாதத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய கூலியை பெற்று நாளைய மறுமையிலே இந்த தியாகத்தின் மூலமாக எல்லா அமளி வாரத்துக்களும் கபூர் செய்யப்பட்டு மேலான ஜின்னத்து சுவர்க்கம் நுழையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களை கபூர் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் முன்னோர்கள் முன் சென்ற நபிமார்கள் நிறைய வரலாறுகளை பேசிக்கொண்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு சில மாற்றத்தை கொண்டு வந்துடுறியா அல்லாஹ், எங்களோட குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வந்துடுறியா அல்லாஹ், எங்களுடைய எல்லா விடயங்களையும் தியாகம் செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்துடுறியா அல்லாஹ், எங்களோட சொத்து செல்வத்தை தியாகம் செய்யக்கூடிய நல்ல மனத்தை எங்களுக்கு தந்துடுறியா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகள் அல்லாஹுக்காக வளர்க்கக்கூடிய தியாகத்தை எங்களுக்கு தந்துடுறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்தையும் உனக்காக வந்தித்தான் நாங்கள் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய ஒரு நடையாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உனக்காக கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களது வாக்கள் அவன் தடுப்பிற்கு கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே அனைவருக்கும் சுவர்க்கத்தை தந்துருவாயாக. ஆமீன் ஆமீன் வஹாஃபர்தாவான.